வணக்கம் நாரம்பூநாதன்.
வணக்கம் ஐயா.
ஆஸ்திரேலியாவிற்கு முதல் தடவையாக வந்திருக்கிறீர்களோ?
ஆமா, இதுதான் முதல் தர. இதற்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருக்கிறேன். வெளிநாடு என்று வரும்போது இதுதான் இரண்டாவது நாடுன்னு சொல்ல முடியும்.
உங்களது ஆஸ்திரேலிய பயணத்தை பற்றி சொல்லுங்களேன்.
நன்றாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இங்கே இருக்கிறேன். பிரிஸ்பேன் நகரத்தில் இருந்தேன். அதுக்கு பிறகு இங்கே சிட்னியினுடைய சித்திரை திருவிழாவுக்காக வந்தேன். பிரிஸ்பேனில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலை மாணவர்களெல்லாம் சந்திக்க முடிஞ்சது, சந்தோஷமாக இருந்தது. மாணவர்கள் ஆர்வத்தோடு சனிக்கிழமை வந்து கற்றுக்கிறத வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவது நல்ல ஒரு இனிய அனுபவமாக இருந்தது.
நீங்கள் ஒரு வங்கியாளர் இல்லையா?
ஆமாம், நான் வங்கியிலே 33 ஆண்டுகள் பணிபுரிந்து இப்போ விருப்பு ஓய்வு கொடுத்து வெளியே வந்துவிட்டேன்.
ஓ, விருப்பு. எனக்கு வெறுப்பு என்று கேட்டது.
கிட்டத்தட்ட அதுவும் அப்படி தான். ஏனென்றா எனக்கு ஒரு சூழல், எனக்கு ஒரு அசாதாரண சூழல் இருந்தது, பிடிக்கல. அதனால் சரி, பணியை நமக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், நமக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்ற எண்ணத்தில் தான் நான் விருப்ப ஓய்வை, அது வெறுப்பு ஓய்வுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்து வெளியே வந்த பிறகு ஒரு எழுத்து பணிக்காகவே முழுக்க முழுக்க இன்றைக்கு இறங்கியிருக்கு.
சரி, உங்களுடைய எழுத்து பயணம் எப்படி ஆரம்பித்தது என்று கூறுங்களேன்.
நல்லது. நான் என்னுடைய கல்லூரி காலங்களிலேயே நாங்கள் மொட்டுக்கள் என்ற ஒரு கையெழுத்து பத்திரிகையை நடத்தி வந்திருக்கிறோம். நான், நண்பர் உதயசங்கர், பார்த்தசாரதி, முத்துசாமி போன்ற நண்பர்களோடு இணைந்து கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் போதே, சரியாக சொல்லப்போனால் 18 வயது இருக்கும்போதே, மொட்டுக்கள் என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினோம் கோவில்பட்டி ஒரு கோவில்பட்டி ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய பூமி. இன்னும் சரியாக சொல்லப்போனால் கரிசல் பூமி. அங்கேதான் கரிசல் பிதாமகன் இடைசவல் கி ராஜநாராயணன் பிறந்த ஊர் தான், கு அழகிரிசாமி பிறந்த ஊர் தான். 2 பேர் ஒரு சின்ன கிராமத்தில் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கிய 2 படைப்பாளிகள்.
இப்போ மூன்றாவது
கோவில்பட்டியில் பூமணி வாங்கியிருக்கிறாரு. இப்படியான ஒரு நிறைய தேவதச்சன், கௌரி சங்கர், அப்பாசாமி, இப்படி நிறைய படைப்பாளுமைகள், கோணங்கி, தமிழ்ச்செல்வன், இப்படி ஒரே ஊருக்குள்ளே இத்தனை படைப்பாளிகள் இருப்பது கொஞ்சம் அபூர்வம். அந்த பூமியில் இருந்ததுனால ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினோம். இந்த மூத்த படைப்பாளிகளோடு எங்களுக்கு பேசுவதற்கோ பழகுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது.
கோவில்பட்டியிலிருந்து ஒரு சினிமா பிரபலமும் உருவாகி இருக்கிறார் இல்லையா?
கோவில்பட்டியிலே சார்லி எங்களுடைய நாடக குழுவில் இருந்தவர். நாங்கள் இன்னொன்று சொல்லணும், கையெழுத்து பத்திரிகை நடக்கும்போதே சிருஷ்டி என்ற ஒரு நாடகக்குழு, வீதி நாடகக்குழுவை நாங்கள் உருவாக்கணும். இன்னும் சரியாக சொல்லப்போனால் தென் தமிழகத்திலே அதுதான் முதல் வீதி நாடகக்குழுவாக இருக்கலாம். தமிழகத்திலே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 78 ராமானுஜத்தினுடைய இசை நாற்காலி போன்ற நாடகங்களை எல்லாம், மௌன நாடகம் அது, ராமானுஜம் ஒரு கேரள பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர், அவருடைய நாடகங்களே நாங்கள் போட்டிருக்கோம். இசை நாற்காலி இப்படியான நிறைய நாடகங்கள். அது போக நாங்களே எழுதி ஒரு தலைவர் மரணம், பிரச்சனை, பிறகு 10 ரூபாய், இப்படியான நிறைய வீதி நாடகங்களை தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில், கிட்டத்தட்ட 1000 கிராமங்களை நாங்கள் இடங்களை நிகழ்த்தியிருப்போம். மேக்கப் எதுவுமே இல்லாமல் இயல்பான வந்த இதிலேயே வீதி நாடக குழு மூலமாக நாங்கள் நிறைய நிகழ்த்தியிருக்கிறோம். பின்னால் வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் எங்களை அங்கீகரிக்கிறவர்கள் கூட 1989 சப்தர்கஷ்மி என்ற நாடக கலைஞர் டெல்லியிலே படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான், இப்போ அவர் ஒரு வீதி நாடக கலைஞர் சப்தர்கஷ்மி, அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் இப்படியான வீதி நாடக குழுக்கள் இந்தியா முழுவதும் இருக்குன்னு சொல்லும்போது தான் எங்களை வந்து இது ஒரு இதுவும் இப்படியான ஒரு நாடக குழு என்று அங்கீகரித்தார்கள். அப்படி ஒரு 10 ஆண்டுகளாக நாடக குழுவிலே.
அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது?
அது வந்து இந்த ராமானுஜம் அவர்களுடைய நாடக ஸ்கிரிப்ட் எங்களுக்கு கிடைத்தது. அந்த அவர் எழுதிய அந்த நாடக கதை வசனம் என்று சொல்வதை விட இப்படியாக இந்த நாடகத்தினுடைய ஸ்கெட்சு, ஏன்னா அது நாடகம், மௌன நாடகம், இந்த அது குறித்து நாங்கள் படிக்க நேர்ந்தது. இது நாமே போட்ட பார்த்தால் என்று சொல்லி தான் கௌரி சங்கர், அவர் தான் இறந்து போனார் அந்த கவிஞர், அவர் தான் இதை நம்ம நாடகமாக நம்ம நிகழ்த்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து, நான், கவிஞர் தேவதச்சன், கௌரி சங்கர், மாரிஸ், நண்பன் உதயசங்கர், நடிகர் சார்லி, அவர் அப்போ பேர் மனோகர், எல்லாருமே நாங்கள் வந்து நாடகங்கள் போட்டிருக்கிறோம் பொதுமக்கள் மத்தியில். அது மிகுந்த வரவேற்பை பெற்றது. அப்போ தான் பொதுமக்களை எப்பொழுதுமே நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று தெரிந்தது. ஏனென்றால் இவர்களுக்கு இது புரியாது, இந்த நாடகங்கள் புரியாது, மௌன நாடகம்லாம் புரியாது, ஆர்எஸ் மனோகர் போன்ற மிக பிரம்மாண்டமான நாடகங்களை போட்டால் தான் மக்கள் ரசிப்பார்கள் அப்படிங்கிற அது மாதிரியான எண்ணங்களை எல்லாம் அது தகர்த்தது. அதன் பிறகு தான் நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கிராமங்களிலே, நகரங்களிலே, சென்னையிலே கூட போட்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே இது போன்ற வீதி நாடகங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். அது மிகுந்த வரவேற்பு பெற்றது. இருந்தபோதிலும் திருமணம் அதிலிருந்து வந்த பிறகு ஒவ்வொருவரும் பணி நிமித்தம் வெவ்வேறு ஊர்களுக்கு போனதுனால தொடர்ச்சியாக அந்த நாடக குழுவை இயங்க முடியவில்லை. ஆனால் எங்களுக்கு பிறகு வந்த நண்பர்கள், எங்களுக்கு பின்னால் வந்த நண்பர்கள் தாமிரபரணி நாடகக்குழு என்று சொல்லி சங்கரங்கோயிலே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்களிடம் பயிற்சி எடுத்த நண்பர்கள் தான்.
வலைப்பூவிலும் எழுதி வருகிறீர்கள் இல்லையா?
நாரமுனாதன் blogspot.com என்ற வலைப்பூலை நான் எழுதி கொண்டிருக்கிறேன்.
ஒன்று ரெண்டு கவிதைகளும் அங்கே படித்ததாக ஞாபகம்
இருக்கு. கவிதைகளும் எழுதியிருக்கிறேன், வலைப்பூக்குள்ள எழுதியிருக்கிறேன், என்னுடைய முகநூல்லையுமே நான் நிறைய எழுதியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த இரண்டு புத்தகம் கண்முன்னே விரியும் கடலும் கனவு சுப்பனம் என்ற இரண்டு புத்தகமுமே நான் முகநூலில் எழுதிய பதிவுகள் தான். அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இலகுவான வாசிப்புக்கு அது பயன் தரும். ஏனென்றால் இன்றைக்கு கால ஓட்டத்திலே மிக அதிக பக்கங்களை கொண்ட சிறுகதைகளை கூட யாரும் வாசிப்பதற்கு தயங்குகிறார்கள் அல்லது இளைஞ இளைய தலைமுறை. அதற்காக எல்லாத்தையும் சுருக்கணும்னு நான் சொல்ல வரல. அதற்கான இன்னொரு முயற்சியாக இந்த முகநூலை பயன்படுத்தினேன். அது ஒரு பரவலான ஒரு வரவேற்பை பெற்றது. என்னை சுற்றியுள்ள மனிதர்கள், நான் சந்தித்த விசேஷமான மனிதர்கள், அவருடைய ஒரு வேறு சில குணங்கள் இருக்கும், அதை பற்றி இப்படியான என்னுடைய அனுபவங்கள், சக ஊழியர்களை பற்றியோ பார்த்த சம்பவங்களை பற்றியோ ஒரு இலகுவான மொழியிலே ஒரு பக்கம் இரண்டு பக்கத்தில் கூட அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பாக வந்திருக்கிறது. அதுவும் இன்றைக்கு பரவலான வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த முதல் தொகுப்பு கூட எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களுடைய முன்னுரையில் வந்த புத்தகம். அது அவர் ரொம்ப சிலாகித்து பேசிய புத்தகம்.
எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை உங்களிடம் ஊட்டியவர் யார் என்று சொல்வீர்கள்?
எழுத்தார்வம் பள்ளியில், அதாவது அது என்னுடைய சகோதரர் RS மணி என்பவர், அவர் வீட்டுக்கு வரும்போது நிறைய புத்தகங்கள் கொண்டு வருவார். தாமரை, செம்மலர், கனையாளி, தீபம் போன்ற கண்ணதாசன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் கொண்டுருவார். வெறும் அநேகமாக இல்லை, தாமரையும் செம்மலரும் மட்டும்தான் வந்துகிட்ருக்கு. தீபம் கண்ணதாசன்லாம் இப்போ வர்றதில்லை, கனையாளி வந்துகிட்ருக்குது. இப்படி அந்த இலக்கிய பத்திரிகைகளை வீட்டுக்கு கொண்டு வரும்போது அதை அவர் படித்த பிறகு நாங்கள் உட்காந்து படிக்கிறது உண்டு. நான் என்னுடைய சகோதரி எல்லாரும் படிக்கிறது உண்டு. அதன் பின்பு நண்பர்களிடம் கொடுத்து பழகின பிறகு சரி நம்மளும் அந்த ஆர்வம். இதற்கு இடை மத்தியிலேயே நாங்கள் பள்ளி காலத்திலேயே நூலகத்திற்கு சென்று படிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. எனக்கு சரியாக சொல்லப்போனால் 4ஆம் வகுப்பிலிருந்தே நூலகத்திற்கு எங்கள் அப்பா கொண்டு என்னை படிப்பிக்க வைப்பார். அதனால் அதனுடைய பயிற்சியின் காரணமாக 7-8 படிக்கும்போதே சில ஜெயகாந்தன் போன்ற நாவல்களையெல்லாம் 9 படிக்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்கு முன்பு பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இதெல்லாம் படிச்சிருந்தாலும் கூட ஒரு கட்டத்திற்கு பிறகு ஜெயகாந்தன் நாவல்களை வாசிப்பது என்ற பழக்கம் 9-10 படிக்கும்போதே வந்துருச்சு. அப்புறம் கல்லூரி காலங்கள் வரும்போது இந்த மாதிரி புத்தக வாசிப்பு என்பது இயல்பாக இருந்தது. அதே மாதிரி கானாசு, இலக்கிய விமர்சகர் கானாசு பல்வேறு நோபல் பரிசு பெற்ற நாவல்களை தமிழிலே மொழியாக்கம் செய்தார். அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. கானாசுனுடைய நத்தானியல் அதன் நிலையா, அவமான சின்னம், நிலவளம், நடுகாம்சன் எழுதிய நிலவளம் போன்ற நாவல்களை, நார்வே நாவல், இது போன்ற நாவல்களை எல்லாம் ஒரு அந்த மாதிரியான செய்வதற்கு அதுக்கு முன்பு யாரும் இல்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்கள்.
அப்போ அது போன்ற உலக சோவியத் இலக்கியங்கள் படித்திருந்தாலும் உலக அளவிலே பரிசு பெற்ற, நோபல் பரிசு பெற்ற இந்த மாதிரியான இலக்கிய நூல்களை எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நண்பர்கள் ஒரு என்ன சொல்வது, ஒரே இரவில் உட்கார்ந்து படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தீவிர வாசிப்பு நண்பர்கள் மத்தியில் இருந்ததுனால வாசிப்பு பழக்கம் தொடர்ச்சியாக இருந்தது. அதனுடைய விளைவாகத்தான் கையெழுத்து பத்திரிகை நடத்தணும், தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் கதைகள் அனுப்பணும்னு சொல்லி தாமரை செம்மலருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறோம். அப்படி தான் அப்போவே துவங்கிவிட்டது. ஆனால் இதற்குள் நான் நிறைய எழுதியிருக்க வேண்டும், அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்துருந்தானா. ஆனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பிலே மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட ஒரு 35 இருக்கிறேன். மாநில குழு, மாநில செயற்குழு உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு ஸ்தாபன வேலைகள் பார்ப்பதனால எழுத்து பணி சற்று தொய்வடைஞ்சிருச்சு, ஒரு இடைவெளி விழுந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இருந்தே கதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்படி தொடர்ச்சியாக கதைகள் எழுதி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு 3 தொகுப்புகள் போட்டிருக்கிறேன். கட்டுரைகள் ஒரு 3 தொகுப்புகள் போட்டிருக்கிறேன். கண்முன்னே விரியும் கடல், யானை சொப்பனம் போன்ற கட்டுரை தொகுப்புகள், இன்னொரு புறம் இலை உதிர்வதைப் போல, ஜமீலாவினுக்கு அறிமுகப்படுத்தியவன், கனவில் உதிர்ந்த பூ போன்ற சிறுகதை தொகுப்புகள். இதுபோக வங்கியில் பணிபுரிந்ததால் வங்கி சார்ந்த புத்தகங்கள் ஒரு 4-5 புத்தகங்கள் வேறு எழுதியிருக்கேன்.
இந்த மாதிரியான வங்கி நூல்கள்
வங்கி ஊழியர்களுக்கான ஒரு ரெடி ரெக்கனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பத்திரி அவர்களுக்கு அவர்களுடைய நலன்கள், வெல்ஃபேர் சம்பந்தமாக ஊழியர்களுக்கு அவருடைய நலன்கள் குறித்த புத்தகங்கள். அது வந்து முழுக்க முழுக்க அனுபவத்தை வைத்து அது ஒரு பரவலாக வரவேற்பை பெற்ற புத்தகம். தமிழகம் முழுவதும் எல்லா வங்கி ஊழியர்களும் அந்த புத்தகத்தை வைத்திருப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான புத்தகமாக அதை வச்சிருந்தேன். இதனுடைய அனுபவம் தான் இந்த வெளிச்சத்திலே எழுதிய அனுபவம். கொஞ்சம் எளிதாக இன்னும் சொல்ல போனால் வங்கியிலே கடைநிலை துணைநிலை ஊழியர்கள்னு சொல்லுவாங்க, கிளாஸ் 4 எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழிலே தெரியாது சுற்றறிக்கையெல்லாம் என்னது, நமக்குள்ள நலன்கள் என்ன, பிறரை நாடி அவர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய சூழல் இருக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இந்த என்னுடைய பணிக்கு என்னுடைய சர்வீஸுக்கு என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் தெரியாது. அவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம்னு கூட சொல்லலாம். அது ஒரு 4-5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இதுபோக தமிழ் தினசரி, தினமணி, இந்து போன்ற நாளிதழ்களிலே நடுப்பக்க கட்டுரைகள் தொடர்ச்சியாக இன்றைக்கும் எழுதிட்டு வந்துட்டுருக்கிறேன். அதுவும் ஒரு பரவலான வரவேற்பை பெற்ற கட்டுரைகள். திருநெல்வேலி வானொலி நிலையத்திலே கடந்த 25 ஆண்டு காலமாக சிறுகதைகள் வாசிச்சிட்ருக்கிறேன். திருநெல்வேலி தூத்துக்குடி வானொலி நிலையத்தில் அது மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். குறிப்பாக அதுபோக தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சியில், மற்ற தனியார் தொலைக்காட்சியிலும் பேசியிருக்கிறேன். ஒரு 20 படைப்பாளிகள், புதுமைப்பித்தன், கு அழகிரிசாமி, ஹீராஜ் நாராயண் போன்ற தமிழின் மூத்த படைப்பாளிகள் ஒரு 20 பேரை பற்றிய ஒரு குறிப்பும் ஒரு கதையும், கதை சொல்லல் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறேன். இப்படியாக நம்முடைய இலக்கிய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்குது.
சரி, ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் நாவல் எதையும் எழுதியதாக தெரியவில்லை.
நாவல்கள் ஒன்று எழுதிட்டு இருக்கிறேன் இப்போ. ஏன்னா திருநெல்வேலி ஒரு பாரம்பரியமான ஒரு பூமி, அது பல வகைகளிலும் அதற்கு ஒரு இடம் இருக்கிறது, இலக்கியத்திலே ஒரு முக்கிய இடம் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலே மத்திய அரசினுடைய சாகித்ய அகாடமி பரிசு 1952 வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 காலம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலே 13-14 படைப்பாளிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே, அந்த ஒரு மாவட்டத்திலேயே 14-15 படைப்பாளிகள் இருக்கிறார்கள். ராபி சேதுப்பிள்ளையிலிருந்து துவங்கி தோமுசி ரகுநாதன், வள்ளிக்கண்ணன், தீகா சிவசங்கரன், தோப்பில் முகமது மீரான், இன்றைக்கு வந்திருக்கிற வண்ணதாசன், கடந்த ஆண்டுக்கு வண்ணதாசன் வாங்கியிருக்கிறார், அதுக்கு முன்பு மாதவன், எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர்கள். இப்படி அதற்கு ஒரு இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது, வரலாற்று பாரம்பரியம். வஉசி, பாரதி பிறந்த, சுப்பிரமணிய சிவா போன்றவர்களாம் தீரத்தோடு போராடிய ஒரு வீரமிக்க மண் என்ற அளவிலே அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அப்போது அந்த மண்ணிலே தாமிரபரணியிலே ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போலீஸ் தாக்குதலிலே ஒரு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 17 பேர் இறந்து போனார்கள். அந்த தரப்பிலே வந்து அவர்கள் நீச்சல் தெரியாமல் இறந்து போனார் சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு வகையான தாக்குதலே. 17 பேர், அதில் 1.5 குழந்தை உட்பட ஒரு அநியாயமாக இறந்து போனார்கள். அந்த பின்னணியை வைத்து கொண்டு ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன். அதை நாம் சரியான முறையிலே பதிவு செய்வது ஒரு படைப்பாளியினுடைய கடமை. அதை ஒரு பின்புலத்தோடு வைத்து ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன். அது விரைவில் வந்துடும் நான் நினைக்கிறேன்.
உங்களுடைய மற்ற பணி காரணமாக உங்களுடைய எழுத்து இடையிலே தொய்ந்து விட்டது என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் ஒரு பிரபல எழுத்தாளர் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார், எழுத்தாளனுக்கு ஓய்வு இல்லை என்று. அதாவது நீங்கள் பல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் எப்பொழுதும், அது உங்கள் மூளையின் பின்புலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுக்கு இந்த நாவலாக வெளிவருகிறதோ?
ஆமா, கண்டிப்பாக அப்படித்தான். ஏன்னா அது கண் முன்னாலே பார்த்த சம்பவம். அது இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கூலி உயர்வு போராட்டம் தான் அது அடிப்படையான பிரச்சனை. இருந்தாலும் கூட அது எப்படி எப்படி இல்லாமல் போய் தாமிரபரணி 6 ஒரு செங்குருதியால் நனைந்த ஒரு வரலாறாக ஒரு மாறிப்போய்விட்டது. அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறும் போது அது இன்னும் நெஞ்சை அறுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள், 2000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அதில் ஒரு 80% சமவெளிக்கு வந்து கட்டட வேலைகளுக்கு போயிட்டாங்க. அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். ஒரு மனிதன் தனக்கு தெரிந்த வேலையை விட்டுவிட்டு தனக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு கட்டிட வேலைக்கு செல்வது. தோட்ட தொழிலாளர்களாகவே மலைப்பகுதியிலே வாழ்ந்தவர்கள் 2000 குடும்பங்கள், அதில் வந்து ஒரு இன்றைக்கு 80% இந்த தாக்குதலுக்கு பிறகு அங்கே இருந்தால் கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சத்திலே சமவெளிக்கு வந்து எப்படியோ பிழைத்து கொள்வோம் என்ற எண்ணத்திலே அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேறு தொழிலுக்கு போய்விட்டார்கள். இதுவும் நமக்கு ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இன்னைக்கு ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நகை தொழிலாளர்கள் அவர்களெல்லாம் கூட இந்த உலகமயமாதலினுடைய தாக்குதலின் விளைவாக வேறு வழி இல்லாமல் கட்டட வேலைக்கெல்லாம் வராங்க. அவர்களுக்கு தெரியல இனி என்ன குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவங்களுக்கு ஒரு வழி தெரியல. இந்த மாதிரி மாற்று தொழிலாக இது போன்ற தொழில், தங்களுடைய அடிப்படை தொழிலை விட்டு வர்ற மாதிரி இன்னைக்கு எஸ்டேட்டில் பணிபுரிந்த இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 80% பேர் சமவெளிக்கு வந்து மாற்று தொழிலுக்கு போயிட்டாங்க. இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக நெஞ்சை அறுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு நாவலிலே பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த நாவலை.
நீங்கள் இதை இப்படி பார்த்தால் என்ன, சந்ததி சந்ததியாக ஒரே தொழிலை செய்வதால் தான் இந்த சாதி முறை இன்னும் வலுவுடன் இருக்கிறது இல்லையா? இதை உடைத்தால் சாதியும் உடைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா இல்லையா?
அதாவது நீங்கள் சொல்றது சரி, குலத்தொழிலே நான் வலியுறுத்தல, எல்லாரும் அவர் அதை விட ஒரு உயர்ந்த தொழிலுக்கு அல்லது அவருடைய சமூகத்தில் அந்தஸ்து மிக்க வேறொரு தொழிலுக்கு போவது ஒரு சந்தோஷம். ஆனால் இது கட்டிட தொழிலாளி அதை விட சம்பளம் குறைவான ஒரு தொழிலுக்கு போவதை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, அவ்வளோதான். அவர்களும் காலங்காலமாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்க வேண்டும் நான் கூறவில்லை, ஆனால் இன்றைக்கு அந்த தொழிலையும் விட்டு விட்டு போவது தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. மற்றபடி சமூகத்திலே ஒரு படிநிலையிலிருந்து அடுத்த படிநிலைக்கு போகலாம். எந்த ஒரு மனிதனுமே அவர்களுடைய தேவைக்காக மாற்றுத் தொழில் நிச்சயமாக போகணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டுமே தவிர அடுத்த வேலை வந்து அதைவிடவும் ஒரு மோசமான வேலைக்கு போவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவிலே தான் இதை பார்க்குறேன் நான்.
சரி, அடுத்த கேள்வி, உங்களுடைய குழந்தைகளிலே எந்த குழந்தையை உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் என்பது போன்ற ஒரு கேள்வி. நீங்கள் எழுதிய சிறுகதைகளிலே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான கதை என்றால் இதை சொல்வீர்கள்?
சிரமந்தான், கதைகள் எழுதியிருக்கிறேன். அதில் எல்லா கதையுமே பிடிக்கும் என்றாலும் கூட ரயில்வே தண்டவாளங்களும் சில புறாக்களும் என்ற ஒரு கதை எனக்கு கொஞ்சம் பிடித்தமான கதை. அதை நானே திருப்பி ஒரு எழுத்தாளன் பெரும்பாலும் திருப்பி தன்னுடைய கதைகளை வாசிப்பது கிடையாது. ஒரு தடவை எழுதி சமூகத்திற்கு கொடுத்து விட்டு அவ்வளோதான். அதுக்கு பிறகு உங்களுடைய படைப்பாளிகளிடம் அவர்கள் கருத்து சொன்னால் அதை கேட்டுக்கொள்ளலாம், மற்றபடி அதை அப்படியே கேட்டு ஏற்றுக்கொள்வதுதான் சரி. ஆனால் நான் இந்த கதையை மீண்டும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை நான் திருப்பி வாசித்திருக்கிறேன், சரியாக வந்திருக்கிறதா என்று. எனக்கு ஓரளவுக்கு திருப்தி ஏற்பட்ட கதை என்று கூட இதை சொல்லலாம். அது எனக்கு பிடித்தமான கதை அது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்கள். சரி, அந்த கதையை நாங்கள் இந்த வானொலியிலே ஒலிபரப்புவதற்கு முயற்சி செய்வோம். அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறீர்கள்?
எனக்கு வந்து தொடர்ச்சியாக நாவல் எழுதவும் ஆசை இருக்கிறது. அதே சமயத்திலே சமூகம் சார்ந்து பண்பாடு சார்ந்து நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும். ஆய்வு சம்பந்தமான எனக்கு இப்போ சரியாக சொல்ல போனால் நான் திருநெல்வேலியிலே இருக்கிறேன். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சூழல், வரலாற்று சூழல் வந்து இப்போ எனக்கு திருப்பி பார்க்கும்போது சில பேரிடம் பேசுவேன். நான் இருப்பது சரியாக திருநெல்வேலின்னு சொன்னாங்க கூட பாளையங்கோட்டை. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் ஒரு இரட்டை நகரம் போல, ஒரு பாரம்பரியமான தென்னகத்தினுடைய ஆக்ஸ்போர்டு என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு நகரம், கல்வியிலே சிறந்த ஒரு பகுதி. ஆனால் ஆக்ஸ்போர்டு என்று எதற்காக பெயர் வந்தது இப்படியெல்லாம் யோசிக்கும் போது நிறைய கல்வி நிறுவனங்கள் இருந்ததால் மட்டும் அந்த பெயர் வந்ததாக நான் கருதவில்லை. ஏனென்றால் அதை விட நிறைய கல்லூரிகள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த நெல்லை மாவட்டத்திற்கு நிறைய விசேஷமான வரலாறுகள் இருக்கிறது. ஏனென்றால் சரால் டக்கர் மகளிர் கல்லூரி என்ற ஒரு கல்லூரி இருக்கிறது. அதனுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஜான் டக்கர் என்ற ஒரு மத பிரச்சாரகர் இங்கே வந்தார் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு. பாளையங்கோட்டையிலே கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும்போது, இங்கே பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது அங்கே வந்தார். அப்போ அவர் வந்து பெண்களிடம் பார்த்து ஏதாவது பேசினானா அவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை தாழ்பால் போட்டுக்குருவாங்க, பேச மாட்டாங்க. அப்போ இங்குள்ள பெண்கள் யாருமே பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சவொடனே அவர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். அது இப்படி பெண்கள் படிக்காமல் இப்படி இருக்க முடியும்னு சொல்லி அவர் தன்னுடைய சகோதரி சாரால் டக்கருக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கிலாந்திலிருந்த தனது சகோதரிக்கு, இங்குள்ள பெண்கள்லாம் பள்ளிக்கூடமே போவதில்லை, இது ஒரு வித வினோதமான ஊராக இருக்கிறது என்று. அப்போது அவங்க விருப்பம் இருக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேருந்து அவங்களுக்காக ஒரு பள்ளியை துவக்குங்கள் சொல்லி தன்னோடு படிக்கக்கூடிய மாணவிகளுடைய நகைகளை தங்கமாக வாங்கி ஒரு 300 பவுன் தங்கத்தை அனுப்பி அங்கே ஒரு மாணவிகள் படிப்பதற்காக ஒரு துவக்க பள்ளி ஆரம்பிங்கள்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் ஒரு துவக்க பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டு சாரால் தக்கர் துவக்க பள்ளி, சாரால் தக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை ஜான் டக்கர் ஆரம்பித்தார். அந்த நிறுவனம் ஆரம்பித்து 128 வருடங்கள் ஆகிறது. அந்த துவக்க பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக மாறி அது ஒரு கல்லூரியாகவும் மாறி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மாணவிகள் அதில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு புகழ்மிக்க கல்வி நிறுவனம் 128 ஆண்டுகளுக்கு முன்பு. அதேபோல் அங்கே டஃப் அண்ட் டம் ஸ்கூல், பேச முடியாத காது கேட்காத குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி, 126 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவிலேயே 2வது பள்ளி, அதான் கண் தெரியாத ஒரு பள்ளி. 127 ஆண்டுகள் ஆயிடுது, ஆசியாவிலேயே முதல் பள்ளி அதான். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பள்ளி இருக்குது, பெண்களுக்கான ஒரு கல்லூரி இருக்கிறது. இப்படியான பல்வேறு தன்மையிலே மிஷனரிகளுடைய வரவால் பயன்பெற்ற இது போன்ற கல்வி நிறுவனங்கள். அதே மாதிரி ரெய்னி செய்யர் என்ற ஒரு ஃபாதர், ஒரு கிறிஸ்தவ போதகர் வந்த பிறகுதான் அவர் இருந்த இங்கே இருந்த 18 ஆண்டுகளில் 105 கல்வி நிறுவனங்களை துவக்கிறார், ஹை ஸ்கூல் காலேஜஸ். இப்படி அந்த வரலாறு ஒரு விரிந்த வரலாறு. அதே மாதிரி திருநெல்வேலி நகரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பையனை வந்து ஒரு அம்மா வந்து சேர்க்க வராங்க. அந்த பையன் வந்து அப்போதான் முதல் வகுப்பில் சேர்க்குறாங்க. தலைமை ஆசிரியர் கேட்க வரும், அப்பா பேர் என்னன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் பையன். தெரியாதா அப்படின்னு உங்கள் அம்மா, என்னம்மா உங்கள் அப்பா பேர் கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள். அந்த அம்மா, எனக்கும் தெரியாது அப்படிங்குது. என்ன எப்படி சொல்கிறீங்க என்ன பிறகு? நான் இல்லை, நாங்கள்லாம் இங்கே தேவதாசிகள் இருக்கிறதுனால எங்கள் குழந்தைகளுக்கு அப்பா யாருன்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்க விரும்புகிறோம், நீங்கள் விரும்பினால் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என் பேர் கோமதி, என் பையனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கவும் கொடுக்காது, உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. அந்த ஃபாதருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு படி அப்பாவினுடைய பேர் இருக்கணும். அவர் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பையனை சேர்க்கணுங்கிறாங்க, ஆனால் அப்பா பேர் தெரியாது, இந்த தேவதாசி முறை இங்கே நடைமுறையில் இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போது அந்த கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தது. அப்பா பேர் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அம்மா பேரை முன்னெழுத்தாக போட்டு அது போன்ற குழந்தைகளை அனைவரையும் பள்ளியில் சேருங்கள், அந்த பள்ளியவே அதற்கான பள்ளியாக மாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவிடுகிறார்கள். அந்த பள்ளியிலே ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் படித்தார்கள். திருநெல்வேலி நகரத்தில் 1912-13 வாக்கில் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அப்பர் கிளாப்டன் பள்ளி. இது வந்து தமிழ்நாட்டில் கூட நான் சொல்ல முடியாது இந்த பள்ளி பேரை, ஏனென்றால் அந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட பிறகு அந்த பள்ளி சாதாரண பள்ளியாக மாற்றப்பட்டு விட்டது எல்லா மாணவர்களும். இப்போது இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் அந்த பள்ளியினுடைய வரலாறும் தெரியாது. இதை நான் இப்போ போய் சொன்னோம்னா இப்படிப்பட்ட பள்ளியில் படிக்காங்கன்னு கூட சில பெற்றோர்கள் கருதக்கூடும். அதனால் தமிழ்நாட்டில் கூட இந்த பெயரை சொல்ல முடியாது. அது எதற்காக சொல்கிறேன்னா அப்படியாக பல வரலாறுகள் இருக்கிறது, இப்படியான வரலாறு.
ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் கோவில்பட்டி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள், இப்பொழுது திருநெல்வேலியை பற்றி பேசுகிறீர்கள். கோவில்பட்டியிலிருந்து திருநெல்வேலிக்கு எப்பொழுது இடம்பெயர்ந்தீர்கள்?
ஆமாம், அது வந்து என்னுடைய துணைவியார் வந்து அங்கே காந்திமதி மகளிர் பள்ளி என்ற பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தார், இப்பொழுது தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார். திருமணமானதனால் நான் கோவில்பட்டியிலிருந்து திருநெல்வேலிக்கு. ஆமாம் 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 ஆமாம், அதனால் அதுவும் ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம்தான். இருந்தாலும் கூட இந்த கோவில் திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 30 ஆண்டு காலமாக, இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இது போன்ற நிறைய ஆழமான விஷயங்கள், இது வந்து ஒரு வகையான கல்வி சார்ந்த ஒரு விஷயம், வரலாறு சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. அங்கே வஉசி, சுப்பிரமணிய சிவா, சீனிவாச ஐயங்கார் போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்ட போது ஏராளமான மக்கள் கொந்தளித்தார்கள். தைப்பூச மண்டபத்தில் ஏறி நின்று பேசி அந்த மண்டபம் இன்றைக்கு பாலடைந்து சிதைந்து போய் கிடைக்கிறது. அவர் எங்கே நின்று பேசினாரோ 13,000 பேர் கூடி அந்த தாமிரபரணி நதிக்கரையிலே இன்றைக்கி தைப்பூச மண்டபம் முள்ளுக்காடுகளும் இதுவாக சிதைந்த நிலையில் இருக்கிறது. ஆனால் அதை நினைத்தால் அது ஒரு பாரம்பரிய சின்னமாக மாற்றலாம். இப்படியான வரலாற்று சின்னங்களை, வரலாற்று பதிவுகளை தேடிக்கொண்டு நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான பணி என்று நான் கருதுகிறேன். நெல்லை மாவட்டத்திலே இதற்கான சூடுகள் பல்வேறு இடங்களிலே நிறைய இருக்கிறது, அவற்றையும் ஒரு பண்பாடு சார்ந்த வகையிலே அவற்றையும் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
சிட்னியிலே நீங்கள் சில காலம்தான் தங்கியிருந்தாலும், உங்களுக்கு நேர நெருக்கடி இருந்தாலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி ஐயா.
ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு SBS ரேடியோ வானொலி நிலையம் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு சிட்னி நகரத்திலே வந்திருக்கும் போது உருவாக்கி கொடுத்தது உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் ஒரு படைப்பாளிக்கு இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். வானொலி கேட்கக்கூடிய நேயர்கள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களை நான் இப்பொழுது பார்க்காத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கலாம், நேயர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இங்கே வந்திருந்த விழாவிற்கு எல்லோரையும் நான் பார்த்திருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காதிலே போய் இந்த நேர்காணலோ அல்லது கதையோ போய் சேரும் பொழுது அது ஒரு படைப்பாளியை பற்றிய ஒரு இன்னொரு முகத்தையோ அல்லது ஒரு படைப்பை பற்றிய ஒரு விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்துகிற விஷயமாக நான் கருதுகிறேன். அது எனக்கு கிடைத்த மிக பெரும் பேராக நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம், நன்றி.